السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إن الناس إذا رأوا الظالم فلم يأخذوا على يديه أو شك أن يأمهم الله العذاب منه. رواه أبو داود. صدق النبي صلى الله عليه وسلم. சர்வபுகழும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களை இன்பத்திலும் துன்பத்திலும் பின்பற்றிய சஹாபாக்கள், இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே வாழ வைப்பதற்காக யாரெல்லாம் இந்த உலகத்திலே தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்து செல்வங்களையும் தங்களுடைய மட்டுமுண்டான அல்லாஹ்வுடைய அருள்களையும் தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நன்னடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுக்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நன்னடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களையெல்லாம் மிகவும் கவனமாக நுணுக்கமாக அவதானித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற வகையிலே உள்ளும் புறமும் அவனை தக்குவா செய்து வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நன்னடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே முஸ்லீம்களாகிய நாம் இப்படியான ஒரு முக்கியமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் கட்டாயமாக தெரிந்திருப்பது அவசியமாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால், இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாற்றிலே அவர்கள் எப்போதுமே எதிர்நோக்காத ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். எப்போதுமே இல்லாத சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அவர்கள் முகம் கொடுத்துக் கொண்டு வாழ்கிறார்கள். இந்த நாட்டிலே 1000 வருஷங்களுக்கு மேலாக முஸ்லீம்கள் மிகவும் சாந்தியோடும் சமாதானத்தோடும் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு எல்லா வகையிலும் தங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு அவர்கள் விசுவாசமாக இருந்திருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா விதமான அபிவிருத்திகளிலும் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். மாத்திரமல்ல, சர்வதேச முஸ்லிம் நாடுகளும் இந்த இலங்கை நாட்டோடு மிகவும் நெருக்கமான உறவை வைத்திருந்தன, வைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு, இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மற்றும்தான் உட்கட்டமைப்பு வசதிகள் அனைத்திலும் அரபு நாடுகளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. இப்படியாக முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே எல்லா வகையிலும் இந்த நாட்டு மக்களுக்கு நண்பர்களாக நெருக்கமானவர்களாக வாழ்ந்தும் கூட, அண்மை காலத்திலே சகோதரர்களே மிகவும் கடினமான கசப்பான பல அனுபவங்களை நாங்கள் சந்தித்து வருகிறோம். இப்படியான அனுபவங்களுக்கான காரணம் என்ன, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சிந்திப்பது என்பது காலத்தின் தேவையாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நபிமார்களுடைய வரலாற்றை நாங்கள் சற்று எடுத்து பார்ப்போம். அந்த நபிமார்கள் அந்த காலத்திலே இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்தார்கள், தீர்வு சொன்னார்கள். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே இருந்த தீமை, அளவை நிறுவையிலே மக்கள் மோசடி செய்த தீமை,
எனவே அதற்கு எதிராக அவர்கள் போராடினார்கள். அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள், அது அவர்களுடைய காலத்தின் தேவையாக இருந்தது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஃபிரௌன் பனு இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி வாழ்ந்தார், தன்னை இறைவன் என்று சொன்னான். அப்படியான சந்தர்ப்பத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பனு இஸ்ரவேலர்களை யூதர்களை பாதுகாப்பதற்காக எல்லா முயற்சிகளையும் எடுத்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் தன்னின சேர்க்கை எனப்படக்கூடிய மிக பயங்கரமான ஒரு ஒழுக்கக்கேட்டிலே சம்பந்தப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் எனது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே நன்மையை தீமையை தடுத்து அந்த குறிப்பிட்ட அந்த தீமையை சமுதாயத்திலிருந்து இல்லாமல் ஆக்குவதற்கு சகல முயற்சிகளையும் செய்தார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஒரு பயங்கரமான ஒரு பொருளாதார பிரச்சனை நிலவிக் கொண்டிருந்தது. அந்த நாட்டு மக்கள் வறுமையிலும் கஷ்டத்திலும் பஞ்சத்திலும் வாடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் அந்த சமுதாயத்திலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே இருந்து கொண்டு பார்வையாளராக இருக்கவில்லை. அவர்கள் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று இருக்கவில்லை. அங்கு சென்று எகிப்து நாட்டு அரசனிடத்திலே சொல்கிறார்கள், அரசே எனக்கு நிதி மந்திரி பொறுப்பை தாருங்கள், எனக்கு இப்படி அருள், இந்த சமுதாயத்துக்கு தேவையான வளங்களை பொருளாதார நலன்களை ஈட்டிக் கொடுப்பதற்காக எனக்கு இந்த கஜானாக்களுடைய பொறுப்பை தாருங்கள் என்று கேட்டு எடுத்து அவர்கள் அமைச்சராக மாறினார்கள். எனவே அப்படி பார்க்கின்ற பொழுதும் எல்லா நபிமார்களும் அவர்களுடைய காலத்திலே இருந்த பிரச்சனைகளை பற்றி கவனம் எடுத்திருக்கிறார்கள், அக்கறை எடுத்திருக்கிறார்கள், தங்களை சம்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள், அந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் தீர்வு சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது அப்படித்தான். ஒரு மனிதன் தன்னுடைய சூழலிலே இருக்கின்ற பிரச்சனைகளிடமிருந்து ஓடி ஒதுங்க முடியாது. அந்த பிரச்சனைகளோடு தன்னை சம்பந்தப்படுத்தி அதிலே இஸ்லாமிய தீர்வுகள் என்ன என்று காண்பது அவனுடைய கடமையாக இருக்கிறது. அந்த வகையில்தான் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் முஸ்லீம்களாகிய நாம் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் முஸ்லீம்களுக்கு எதிராக பிரச்சனை வரும் என்று ஒரு நிலை காணப்பட்டது. இப்போது அப்படி அல்ல, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு புதிய பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்கள். இஸ்லாத்துக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் ஒவ்வொரு மாதமும் என்ற ஒரு பிரச்சனை இருந்து தற்போது ஒரு வாரத்திற்கு ஒரு பிரச்சனை என்று முஸ்லீம்களுக்கு எதிராக கொண்டு வருகிறார்கள். இப்போது அந்த நிலை மாறி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை என்று சங்கிலி தொடராக அடுக்கிக் கொண்டே முஸ்லீம்களுக்கு எதிராக பிரச்சனைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் மிகவும் கவனமாக சிந்திக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், பொதுப்போக்காக இருக்கக்கூடாது. நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே விசாரிப்பான். இந்த நாட்டிலே வாழ்ந்தீர்களே, முஸ்லிம் சமுதாயத்துக்கு எண்ணில் அடங்கான பிரச்சனைகள் வந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் எப்படியான தீர்வை சொன்னீர்கள், நீங்கள் இதிலே சம்பந்தப்பட்டீர்களா என்றெல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா விசாரிக்க இருக்கிறான். நிச்சயமாக நீங்கள் அனைவரும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நியமத்துக்கள் சம்பந்தமாக விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறான். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு இருக்கிறது, உலமாக்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, மீடியாக்காரர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, டாக்டர்கள், என்ஜினியர்கள், சட்டத்தரணிகள் என்று யாரெல்லாம் கல்விமான்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இப்படியான ஒரு நிலைக்கு அல்லாஹ்விடத்திலே ஜவாபு சொல்ல வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாத்துக்கு எதிரான யுத்தம் என்பது இரண்டு வகைப்படும். முதலாவது யுத்தம் ஆயுதங்களால் செய்யப்படுகின்ற யுத்தம். பத்ரு, உஹது, கந்தக் போன்ற அந்த யுத்தங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகவும் சஹாபாக்களுக்கு எதிராகவும் குரைஷி காபிர்கள் அம்புகளையும் வாள்களையும் குதிரைகளையும் எடுத்துக் கொண்டு வந்து போராடினார்கள். உயிர்களை கொலை செய்தார்கள், சொத்து செல்வங்களுக்கு அழிவு ஏற்படுத்தினார்கள், நாடுகளை விட்டும் அவர்களை துரத்தினார்கள். இது உடலுக்கு செய்யப்படுகின்ற யுத்தம், உடலுக்கு எதிராக செய்யப்படுகின்ற பிசிக்கல் வோ என்று நாங்கள் சொல்வோம். அதே நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக ஒரு இன்டலெக்சுவல் வோ எனப்படக்கூடிய ஒரு அறிவுபூர்வமான சிந்தனா ரீதியான யுத்தத்தையும் அந்த குரைஷி காபிர்கள் கொடுத்தார்கள். பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், சூனியக்காரன் என்று சொன்னார்கள், சமுதாயத்தை பிரிக்க வருகிறார் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு எதிராக வசை கவி பாடினார்கள். அவர்களை இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மிக மோசமானவர் என்று சொன்னார்கள். அவர்களுடைய மனைவியர் மீது அபாண்டம் சுமத்தினார்கள். இல்லாத பொங்காத செய்திகளை எல்லாம் ஒட்டிக்கட்டி முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக பெரிய ஒரு பிரச்சாரத்தை குறிப்பாக யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முனாபிக்குகளும் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த யுத்தம் ஆயுதத்தால் செய்யப்படுகின்ற யுத்தத்தை விடவும் மிகவும் பயங்கரமானது, நீண்டு நிலைத்து நிலைக்கக்கூடியது. அப்படியான இரண்டு வகையான யுத்தங்களையும் நாங்கள் நவீன நூற்றாண்டிலே பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனது கவனத்தை நாங்கள் உலகத்தை நோக்கி திருப்பி பார்ப்போம். சிரியாவிலே இதுவரைக்கும் சுமார் 100,000 மேற்பட்ட முஸ்லீம்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். மியான்மாரிலே சுமார் 70,000 மேற்பட்ட முஸ்லீம்களை கொலை செய்திருக்கிறார்கள். ஈராக்கிலே, ஈரானிலே இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடைப்பட்ட யுத்தத்திலே சுமார் 3 மில்லியனுக்கும் அதிகமான முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். பலஸ்தீனிலே நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தத்திலே லட்சக்கணக்கான அகதிகள், லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த யுத்தம் ஆயுதங்களால் செய்யப்படுகின்ற யுத்தம். ஆனாலும் சகோதரர்களே, உலகத்திலே இன்று இன்னொரு வகையான யுத்தத்தையும் இஸ்லாத்துக்கு எதிராக தொடுத்திருக்கிறார்கள். அதுதான் மிகவும் பயங்கரமான யுத்தம். இஸ்லாத்தை விட்டு முஸ்லீம்களை வெளியேற்றுவதற்கான இன்டலெக்சுவல் வோ, கருத்து ரீதியான யுத்தம், சிந்தனா ரீதியான யுத்தம் என்று நாங்கள் அதற்கு சொல்கிறோம். கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான திரைப்படம் தற்போது இந்தியாவில் தடை செய்யப்பட்டு முழு உலகத்திலும் தடைக்கு உள்ளாக இருக்கின்ற ஒரு தென்னிந்திய திரைப்பட நடிகருடைய சுமார் 100 கோடிக்கு மேல் செலவழித்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படங்களின் ஊராக அவர்கள் என்ன செய்ய பார்க்கிறார்கள்? பீரங்கிகளாலும் துவக்குகளாலும் விமானங்களாலும் செய்யப்படுகின்ற யுத்தத்தை விடவும் இத்தனையான யுத்தம் மிகவும் பயங்கரமான யுத்தம். இஸ்லாத்திற்கு மக்கள் சாரி சாரியாக உலகத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் எழுச்சி அடைந்து வருகிறது, இஸ்லாத்துக்கு நல்ல வரவேற்பு உலகத்திலே இருக்கிறது, எல்லா கொள்கைகளும் தோற்று போய்விட்டன என்று கண்ட எதிரிகள் ஏற்பட்ட அந்த ஜலத்தின் காரணமாக, அந்த பொறாமையின் காரணமாக இஸ்லாத்தை தலை நிமிர வைக்கக்கூடாது. முஸ்லீம்களை நாங்கள் நாத்திகர்களாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு குர்ஆனுக்கு எதிராக கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இஸ்லாத்தின் கோட்பாடுகளுக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தத்தையே கொடுத்திருக்கிறார்கள். முஸ்லீம்களை நாத்திகவாதிகளாக மாற்றுவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. சதித்த பரம்பரையினரை அவர்கள் மிகவும் இலக்காக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். டென்மார்க்கிலே ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையிலே சுமார் 20க்கும் மேற்பட்ட கேலி சித்திரங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் வரைந்து உலகத்திலே இஸ்லாத்தை பற்றிய ஒரு தப்பபிப்பிராயத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். உலகத்திலே இருக்கின்ற வெப்சைட்டுகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இலங்கையிலும் கூட சுமார் 66க்கும் மேற்பட்ட வெப்தளங்கள் இருக்கின்றன. சிங்கள மொழியிலான வெப்தளங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகவும் இஸ்லாத்துக்கு எதிராகவும் படுமோசமான பிரச்சாரங்களை செய்கிறார்கள். இதுவரைக்கும் சுமார் 25க்கும் மேற்பட்ட சிங்கள மொழியிலான நூல்கள் இலங்கையிலே வெளிவந்திருக்கின்றன. அவற்றை வாசிக்கின்ற சிங்கள சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு படித்தவன் நிச்சயமாக முஸ்லீம்களை தீவிரவாதிகளாகத்தான் பார்ப்பான். ஜிஹாத் உணர்வு உள்ளவர்கள், இந்த உலகத்திலே ஈவிரக்கமற்றவர்கள், மற்ற சமுதாயத்தவர்களை கொலை செய்யக்கூடியவர்கள் என்ற கருத்து தான் அந்த வெப்தளங்களையும் அந்த புத்தகங்களையும் பார்க்கின்ற பொழுது ஏற்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அது மாத்திரமல்ல, முஸ்லீம்களுடைய அடிப்படையான கோட்பாடுகளை பற்றி அவர்கள் கேள்விகளை சந்தேகங்களை எழுப்புகிறார்கள். ஆயுத போராட்டம் ஜிஹாது சம்பந்தமாக, பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கின்ற உரிமை சம்பந்தமாக, பலகார மனம் சம்பந்தமாக, மிருகங்களை அறுப்பது சம்பந்தமாக, இஸ்லாம் உலகத்திலே பரவிய விதம் சம்பந்தமாக எல்லாம் படுமோசமான, சிந்தனைக்கு பொருந்தாத, மிகவுமே அப்பட்டமான பொய்களை அவர்கள் இந்த உலகத்திலே சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடவும் முறையாது, அதனை பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியாது. அல் குர்ஆனுடைய பிரதிகளை பகிரங்கமாகவே அவர்கள் நெருப்பிலிட்டுக் கொளுத்துகிறார்கள். முஸ்லிம் கைதிகளின் மீது அவர்கள் சிறுநீர் கழிக்கிறார்கள். முஸ்லிம் பெண்களை அவர்கள் மிகவும் பயங்கரமாக பலாத்காரப்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, அண்மையிலே சவுதி அரேபியாவிலே நிறைவேற்றப்பட்ட அந்த மரண தண்டனைக்கு பின்னால் முழு உலகத்திலும் இருக்கின்ற இஸ்லாத்தின் எதிரிகள் எப்போதும் இல்லாத வகையிலே இஸ்லாமிய ஷரியத்தை கடுமோசமாக விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இஸ்லாமிய ஷரியத் என்பது கண்ணுக்கு தெரியாதது, மனிதாபிமானம் இல்லாதது, இஸ்லாமிய ஷரியத் என்பது அத்தாவி மக்களை எல்லாம் கொலை செய்யக்கூடியது என்றெல்லாம் காட்டு மிராண்டித்தனமான சட்டங்களை கொண்டது என்றெல்லாம் இஸ்லாத்தை பற்றி மிக மோசமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எதிரிகளுடைய கெட்ட நோக்கத்தை புரிந்து கொள்ளாத முஸ்லீம்களும் கூட இஸ்லாமிய ஷரியத்தையே விமர்சிப்பதற்கு தயங்காமல் இருக்கிறார்கள். சவுதி அரேபிய நாட்டினுடைய சட்டங்கள், அந்த நாட்டினுடைய நீதிமன்ற நடைமுறைகள் ஒரு புறம் இருக்க, அவற்றை பற்றி நாம் சரியானது என்று நாங்கள் சொல்லவில்லை. இஸ்லாமிய ஷரியத்தை எவரும் விமர்சிப்பதற்கு அனுமதிக்க முடியாது. அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சட்ட தெளிவாக என்ன என்ன குற்றங்களுக்கு என்ன என்ன தண்டனை என்று சொல்லியிருக்க, அவற்றை பற்றி நாங்கள் யாராவது சந்தேகம் எழுப்புவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். நாமும் கூட இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய வேண்டிய ஒரு குறிப்பாக்கியமான நிலை, முர்த்தத்துகளாக மாற வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாம் வாழக்கூடிய நாடு, நாம் வாழக்கூடிய சூழல் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது, கட்டி எரியக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். எந்த நிமிஷம் இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு கலவரம் கொடுக்கப்படுமோ தெரியாது என்ற ஒரு நிலைக்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற சில தீவிரவாத சக்திகள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. முஸ்லீம்களுடைய கடைகளுக்கு பொருட்களை வாங்குவதற்கு செல்ல வேண்டாம், அவர்களுடைய ஹலால் சான்றிதழ்களுக்காக வேண்டும் நாம் ஏன் காசு கொடுக்க வேண்டும்? கொடுக்கின்ற காசுகள் அனைத்தும் சர்வதேச ரீதியாக இயங்குகின்ற பயங்கரவாத அமைப்புகளுக்கு அனுப்பப்படுகின்றன என்று மிகவும் அப்பட்டமான பொய்களை எல்லாம் சொல்லி இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களுடைய மனங்களிலே இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் ஏன் அகில இலங்கை ஜமியத்துலமாகவும் கூட படுமோசமாக விமர்சிப்பதற்கு அவர்கள் தயங்கவில்லை. இப்படியான சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். சட்ட கல்லூரிக்கு நோ கொலையை பொறுத்தவரையிலே முஸ்லிம் மாணவர்கள் அனுமதி பெற்றார்கள். இந்த வருடம் சற்று அதிகமாக அவர்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. இவற்றை பார்த்து அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது. இவர்கள் படிப்பிலே, இவர்கள் கல்வியிலே முன்னேறி கொண்டு போகிறார்கள், எதிர்காலத்தில் எமக்கு இடமில்லாமல் போய்விடுமோ என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. இந்த நாட்டின் முஸ்லீம்களுடைய சனத்தொகையை பற்றி அவர்கள் மிகவும் மோசமான தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இருக்கின்ற பத்திரிகைகளிலே, குறிப்பாக சிங்கள பத்திரிகைகளிலே வருகின்ற கருத்துக்களை நீங்கள் அன்றாடம் நீங்கள் வாசித்து பார்த்தால் மிக மோசமான இஸ்லாமோ போபியா எனப்படக்கூடிய இஸ்லாத்தை பற்றிய ஒரு அச்சத்தையும் பயத்தையும் அவர்கள் உண்டு பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பதனை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இவற்றை பற்றிய அறிவு எங்களுக்கு தேவை. முதலாவது எங்களை சூழ உள்ளவர்கள் எங்களை பற்றி என்ன சிந்திக்கிறார்கள் என்று நாங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். கிணற்று கவலைகள் போன்று நாங்கள் இருக்கக்கூடாது. எந்த நிமிஷம் எங்களுக்கு தாக்குதல் வரும் என்று சொல்ல முடியாது. ஆயுதத்தால் மாத்திரமல்ல, மூளைகளாலும் பேனாக்களாலும் இன்டர்நெட்டாலும் டிவியாலும் அவர்கள் எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்களே, இதற்கான முதலாவது காரணத்தை நாங்கள் ஆராய வேண்டும். முதலாவது காரணம் சகோதரர்களே, பெரியார்களே, சர்வதேச ரீதியாகவும் இலங்கையிலும் கூட ஏற்பட்டு வருகின்ற ஒரு முக்கியமான இஸ்லாமிய எழுச்சி. முஸ்லிம் பெண்கள் பர்தா அணிகிறார்கள், ஹலாலை பற்றிய ஒரு அறிவு முஸ்லிம்களுக்கு மத்தியில் வந்துவிட்டது, கல்வியிலே முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டு விட்டது, இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வாழுவோம் என்ற உணர்வோடு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், இஸ்லாத்தை நோக்கி நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஏற்பட்டிருப்பது ஒரு வகையான ஜலஸ், பொறாமை. இது தவிர்க்க முடியாது. உலகத்திலே இருக்கின்ற எல்லா நபிமார்களுக்கும் இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டது. எனவே அதனை நாங்கள் முதலாவது மனதிலே கொள்ள வேண்டும். பல குபுலவுன்னு அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவீர்கள். எனவே முதலாவது விஷயம் இந்த இஸ்லாத்தின் எழுச்சியை பார்த்து அவர்களுக்கு ஏற்பட்ட பொறாமை. இரண்டாவது இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது, அதனைத்தான் நாங்கள் மிகவும் கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது காரணம், ஒரு வகையில் இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை. இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்கு ஒரு பிழையான முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் சொல்லி இருக்கின்ற அடிப்படையான அகலாக்குகள் இல்லை. இதனை நாங்கள் கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையில் கொடுக்கை வாங்கல்களை நாங்கள் செய்வதில்லை. இலங்கையில் இருக்கின்ற வியாபாரிகளுக்கு மத்தியிலே மிகவும் அதிகமாக பொய் சொல்கின்ற வியாபாரிகள், அதிகமாக செக்குகளை ரிட்டர்ன் பண்ணுகின்ற வியாபாரிகள், அதிகமாக பொருட்கள் வாங்கல்களுக்கு துரோகம் செய்கின்ற வியாபாரிகள் முஸ்லிம் சமுதாயத்திலே தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகைப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு கருத்தல்ல. அதில் உண்மை இருக்கிறது, அது யதார்த்தம் இருக்கிறது. ஒரு முஸ்லிமுடன் வியாபாரம் செய்வதற்கு மாற்று மதத்தவர்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் எங்களுடைய பொருட்கள் வாங்கல்களிலே நீதி நியாயம் இல்லாதவர்களாக நடந்து கொள்கிறோம் என்பது இது முக்கியமான ஒரு உண்மையாக இருக்கிறது. இதனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். கொடுக்கின்ற வாக்குறுதிகளை பாதுகாப்பதில் மிகவும் பலகீனர்களாக நாங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். எனது அகலாக்குகளை இந்த நாட்டிலே நாங்கள் வெளிப்படுத்தி இருந்தால், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்திருந்தால், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக அந்த அகலாக்குகளால் இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை மக்களுடைய உள்ளங்களை நாங்கள் வென்றிருப்போம், அவர்களுடைய எதிர்ப்பை குறைத்திருக்க முடியும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர்களோடு பேசுகின்ற பொழுதும் நளினமாக இந்திரமாக பண்பாட்டோடு நாங்கள் பேசியிருக்க வேண்டும். நீங்கள் பேசுகின்ற பொழுது மிகவும் அழகான முறையில் நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய பேச்சுக்கள், அவர்களுடைய ஆத்திரத்தை தீண்டக்கூடிய பேச்சுக்கள், அவர்களுடைய துரோகத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடிய நடத்தைகள் எல்லாம் முற்றுமுழுதாக தவிர்க்கப்பட வேண்டி இருக்கிறது. நாம் ஒரு நெருப்பின் மீது வாழுகின்ற ஒரு காலகட்டத்திலே இந்த உலகத்திலே இந்த இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சொல்லுகின்ற கட்டளை, ஃபகூலா லஹு கௌலன் லையினா, நீங்கள் ஃபிரௌனோடு சென்று பேசுகின்ற பொழுது மிகவும் இனிமையான இனிமையான வார்த்தைகளையே பேசுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த நாட்டு மக்களோடு நாங்கள் பேசுகின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு தாறுமாறாக ஏற்றுகின்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களுடைய மத நம்பிக்கைகளையும் அவர்களுடைய கலாச்சார தனித்துவங்களையும் சுத்தப்படுத்தி நாங்கள் ஒரு நாளும் பேசிவிடக் கூடாது. அவர்களுக்குரிய மரியாதையை நாங்கள் கொடுக்க வேண்டும். நாம் வாழ்வது ஒரு சிறுபான்மை நாடு என்பதை ஒரு பொழுதும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆங்கிலத்திலே சொல்வார்கள், we are minority but with a majority mentality. நாங்கள் இந்த நாட்டிலே வாழ்வது ஒரு சிறுபான்மையினராக, ஆனாலும் எமது மனதிலே இருப்பது நாங்கள் ஒரு பெரும்பான்மையினமாக இந்த நாட்டிலே வாழ்வதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எமக்கு இருக்கின்ற உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிப்பதிலே நாங்கள் கட்டுக்கடங்காமல் போயிருக்கிறோம். எந்த விதத்தில் பள்ளி கட்ட வேண்டும், எப்படி குர்பான் கொடுக்க வேண்டும், எப்படி எமது வணக்கங்களை நடாத்திக் கொள்ள வேண்டும், எப்படி ஒளிபெருக்கிகளை பாதிக்க வேண்டும் என்ற விஷயத்திலே எமக்கு மத்தியிலே இருக்கின்ற அளவுக்கு மீறிய தன்மைகள் சில நேரங்களில் அவர்களுடைய ஆத்திரங்களை இன்னும் தூண்டி இருக்கிறது. குர்பான் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே, ஒளிபெருக்கிகளை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பத்திலே இவ்வளவு காலமும் எனக்கிருந்த அனுமதி ஏன் அண்மை காலத்திலே மறுக்கப்படுகிறது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் மிகவும் அதிகமாக எங்களை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை பற்றி இருக்கின்ற எஸ்டிமேஷன், எங்களை பற்றி எங்களுக்கு இருக்கின்ற அபிப்பிராயம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. எனவே நாங்கள் மறந்துவிடக் கூடாது. உண்மையாகவே சொல்வதாக இருந்தால், இந்த நாட்டை பொறுத்தவரையிலே எந்த ஒரு நாட்டிலும் முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக இருக்கின்ற எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத பல உரிமைகளையும் சலுகைகளையும் இந்த நாட்டிலே நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது கல்வித்துறையாக இருக்கலாம், குடியேற்றமாக இருக்கலாம், மற்றும் உண்டான துறைகளாக இருக்கலாம். எமக்கு அதிகமான சலுகைகளும் உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது, கவனமாக நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய உரிமைகளுடைய எல்லைகளுக்குள் நாங்கள் போய்விடக் கூடாது. நாம் விட்ட தவறுகளின் காரணமாக சில நேரங்களில் நாம் சில வகையான விருந்தியினங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி அகலாக்குகளோடு நடந்து கொள்வது, ஒரு பத்திலே பிரயாணம் செய்கின்ற பொழுது பக்கத்திலே இருப்பவருக்கு தொந்தரவாக தொலைபேசியிலே பேசக்கூடாது என்பது கூட பல தடவை ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வைத்தியசாலைக்கு சென்றால் அங்கு இத்தனை மணிக்குத்தான் உள்ளே போக வேண்டும், இத்தனை மணிக்குத்தான் நோயாளர்களை பார்வையிடலாம் என்ற நிலை இருக்கின்ற பொழுது நாம் அங்கு சென்று லஞ்சம் கொடுத்து அல்லது குறுக்கு வழிகளால் அந்த இடத்திற்கு போவதற்கு துணிவோமாக இருந்தால், நாம் இஸ்லாமிய சூரத்தோடும் இருப்போமாக இருந்தால் இலகுவாக முஸ்லீம்களுக்கு கெட்ட பெயரை நாங்கள் தேடிக் கொடுப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாங்கள் ஒரு பத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது வயோதிகர்கள், கர்ப்பிணிகள் அல்லது நோயாளிகள் வருகின்ற பொழுது முதலாவது எழும்பி இடம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்குரியது. அந்த நேரத்திலே அல்லாவிடத்திலே நன்மை இருக்கிறது ஒரு புறத்திலே, இன்னொரு புறத்திலே இந்த நாட்டை முஸ்லிம் அல்லாதவர்களுடைய மனங்களை வெல்லக்கூடியதாக இருக்கும். பக்கத்து வீட்டிலே ஒரு முஸ்லிம் அல்லாதவர் இருக்கிறார் என்றால் அவருடைய சுதந்திரத்துக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் எனது தொலைக்காட்சியையும் எங்களுடைய வானொலியையும் அளவுக்கு மிச்சம் சத்தமிட்டு நாங்கள் போடுவோமாக இருந்தால் எமது சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் செய்கின்ற தவறுக்காக முழு முஸ்லிம் சமுதாயமும் பலியாக வேண்டி வரும் என்பதை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனவே எமது அக்கலாத்துகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இந்த காலகட்டத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களோடு இனிமையாக பேச வேண்டும். சொற்கள் வாங்கல்களிலே நீதி நியாயமாக நடக்க வேண்டும். அவர்களோடு நல்ல சமூக உறவுகளை நாங்கள் பேண வேண்டும். நாங்கள் பிளட் டொனேஷன் அல்லது சிரமதானம் போன்ற காரியங்களிலே ஈடுபட்டு எமது பெருந்தன்மையை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். சுதந்திர தினத்திற்காக வேண்டி இந்த நாடு தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் இந்த நாட்டுக்கு விசுவாசமானவர்கள் என்று வெளிப்படுத்துவதற்கான அருமையான வாய்ப்பு இருக்கிறது. எமது வீடுகளிலும் எமது காரியாலயங்களிலும் நாம் தேசிய கொடியை கட்டாயமாக பறக்க விட வேண்டும். அதே சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டுக்கு விசுவாசமற்றவர்கள் என்று எங்களை பற்றி அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதனால் எமது விசுவாசத்தையும் எமது ஒற்றுமையையும் காட்டக்கூடிய வகையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இரண்டாவது விஷயத்தை பற்றி ஞாபகப்படுத்தினோம். இந்த நாட்டிலே நாங்கள் வாழ வேண்டிய முறையில் வாழாததனால் ஏற்பட்ட விளைவுகளாக இதை இருக்கின்றன என்று ஞாபகப்படுத்தினோம். மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், அதனை சொல்லி நாங்கள் முடித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எமக்கு மத்தியிலே ஒற்றுமை கிடையாது. எமக்கு மத்தியிலே இயக்கங்களாக பிரிந்திருக்கிறோம், சங்கங்களாக பிரிந்திருக்கிறோம். எத்தனையோ வகையான பிரிவினைகள், பிளவுகள். இந்த பிளவுகளின் காரணமாக நாங்கள் பலகீனப்பட்டு போயிருக்கிறோம். எமக்கு மத்தியிலே இருக்கின்ற உள்நாட்டு கலவரங்கள், எமது உள்வீட்டு சண்டைகள் எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு போய் இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலே நீதி கேட்கிறோம். நாங்கள் நியாயம் கேட்கின்றோம். பொது நிலையங்களுக்கு சென்று முறைப்பாடுகளை செய்கின்றோம். எமது முஸ்லீம்கள் சக முஸ்லீம்களுக்கு எதிராக வழக்குகளை கொடுக்கிறார்கள். பள்ளி வாயலுக்குள்ளேயே சண்டை பிடித்துக் கொண்டு தொலை செய்து கொள்கிறார்கள். பள்ளி வாயல்களுக்கு பக்கத்தை பக்கத்தில் அமைத்துக் கொண்டு ஒலிபெருக்குகளை சத்தமாக போட்டுக் கொண்டு மற்றவர்களுக்கும் தொந்தரவாக இருக்கிறார்கள். இதனை பார்க்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எமது சமுதாயத்தை பிரிப்பதும் எமது சமுதாயத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதும் இலகுவானதாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமை சகோதரர்களே, அண்மை காலத்திலே இந்த நாட்டிலே அதாவது பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு தீவிரவாத இயக்கம், அவர்கள் மிகவும் பகிரங்கமாக பத்திரிகைகளிலே தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்குள் இருக்கின்ற பலவீனங்களை பற்றிய தகவல்களை சொன்னவர்கள் யார்? உங்களுடைய சமுதாயத்தில் இருப்பவர்கள் தான் என்று சொல்லுகிறார்கள். நாம் எவ்வளவு தூரம் ஈமானை இழந்தவர்களாக இருக்கிறோம்! அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், லா யத்தகிதுல் முஃமினூன அல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன் வமன் யஃஅல் தாலிக ஃலைஸ மினல்லாஹி ஃபீ ஷை. நீங்கள் மூமின்களை விட்டுவிட்டு காபிர்களை உங்களுடைய மிகவும் நேசத்துக்குரிய நண்பர்களாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். அப்படி யாராவது நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் அல்லாஹு தஆலா உங்களுடைய பொறுப்பில் இருந்து நீங்கிக் கொண்டான் என்று சொல்லி காட்டுகின்றான். நாம் பாதுகாப்பற்றவர்களாக பிரச்சனைக்குரியவர்களாக மாறியிருப்பதற்கு காரணம் நாம் தீனுக்கு விசுவாசம் இல்லாதவர்கள், முஸ்லிம் சமுதாயத்துக்கு விசுவாசம் இல்லாதவர்கள். நாம் காட்டிக் கொடுக்கின்றோம், பேர் சொல்லுகின்றோம், மற்றவர்களிடத்திலே சென்று என்னை பற்றியே புறம் பேசுகின்றோம். இதனால் அவர்களுக்கு தேவையான தகவல்களை நாங்களே சப்ளை பண்ணிக்கொண்டு இறுதியிலே எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற விளைவுகளை பற்றி தலையிலே கையை வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வஅதீஉ அல்லாஹ வஅதீஉ அர்ரசூல் வலா தனாஸஉ ஃபதஃஷலு வதஃபரீஹு. நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சண்டை பிடித்துக் கொள்ள வேண்டாம். அவ்வாறு சண்டை பிடிப்பீர்களாக இருந்தால் நீங்கள் தோல்வி அடைகின்ற அதே நேரத்திலே உங்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கையும் நீங்கள் இழக்க வேண்டி வரும் என்று இந்த பிளவுகளுடைய பிரிவினைகளுடைய பாரதூரத்தை அவன் எடுத்து காட்டுகின்றான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, நாம் மிக அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நாம் தேடிக்கொண்ட பல வினைகள் தான் எமக்கு எதிராக அமைந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், வமா அஸாபத்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் அய்தீகும். நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது என்றால் அதற்கு நீங்களே தான் காரணம் என்று சொல்லி காட்டுகின்றான். உலமாக்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. இந்த நாட்டிலே நாம் இஸ்லாத்தை சரியாக சொல்லவில்லை. எமது பத்திரிகைகள் ஊடாக, தொலைக்காட்சி ஊடாக, எமது நடத்தை ஊடாக, எமது குத்துபாக்கள் ஊடாக இந்த நாட்டு முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இஸ்லாத்தை பற்றிய சரியான செய்தியை சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. இல்லாவிட்டால் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா விசாரிப்பான், என்னையும் விசாரிப்பான், என் அனைவரையும் விசாரிப்பான். இந்த நாட்டிலே வாழ்ந்தீர்களே, இஸ்லாத்தின் முன்மாதிரியாக வாழ்ந்தீர்களா? மற்றவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொன்னீர்களா? பொறுமை காத்தீர்களா? அறிவோடு நடந்து கொண்டீர்களா என்றெல்லாம் கேட்கின்ற பொழுது நானும் நீங்களும் என்ன பதிலை சொல்ல இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இம் அனைவரையும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகளிலிருந்து இம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் அனைத்தையும் நீ முறியடிப்பாயாக. சிந்தனா ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் எங்களை எல்லாம் மட்டம் தட்டுவதற்கும் கீழே போடுவதற்கும் யாரெல்லாம் முயற்சிக்கின்றார்களோ அந்த முயற்சிகள் அனைத்தையும் நீ தகுதிபடியாக்கி விடுவாயாக. நல்ல ஆழமான ஈமான் உள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக, பண்பாடுள்ளவர்களாக நாங்கள் மாறுவதற்கு தௌஃபீக் செய்து கொள்வாயாக. எமது சமுதாயத்துக்கு மத்தியிலே ஐக்கியத்தை உண்டு பண்ணுவாயாக. எமது சமுதாயத்துக்கு மத்தியிலே ஒற்றுமையை உண்டு பண்ணுவாயாக. மௌக்காகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌக்காகக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்துருவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.